13. நெதர்லாந்து மற்றும் ஸ்காண்டினேவியா 237 முதல் 244 வரை. நெதர்லாந்திலிருந்த போப்பு மார்க்கத்தின் கொடுங்கோன்மை ஆரம்ப காலத்திலேயே எதிர்ப்பை உண்டு பண்ணியது. லுத்தரின் காலத்திற்கு 700 வருடங்களுக்கு முன் ரோம் நகருக்கு தூதர்களாக அனுப்பப்பட்டு அதன் உண்மையான குணத்தை அறிந்து கொண்ட இரு பேராயர்களால் போப்பு கடிந்து கொள்ளப்பட்டார். தேவன் அரசியாகவும் மனமைவியாகவும் இருக்கிற தமது சபைக்கு, அவளது குடும்பத்திற்கு மேலானதும் வாடாததுமான சீதனத்தினால் உன்னதமான நிரந்தரமான ஒரு முன்னேற்பாட்டை செய்தார். அவளுக்கு மித்தியமான கிரீடத்தையும் செங்கோலையும் கொடுத்தார். இந்த நன்மைகள் அனைத்தையும் ஒரு திருடனைப் போல் நீங்கள் வழிமறித்து பிடுங்கிக் கொள்ளுகிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் உங்களை நீங்களே தேவனாக அமர்த்திக் கொண்டீர்கள். மேய்ப்பனாக இருப்பதற்கு பதிலாக ஆடுகளுக்கு ஓநாய்களாக மாறினீர்கள். நாங்கள் உங்களை மேலான குருக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்புகிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு கொடுங்கோலனாக இருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுவது போல ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய நீங்கள் ராஜாதி ராஜாவாக முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு அவமதிப்பை கொண்டு வருகிறீர்கள். பூமியின் விசாலம் பரவுமிடமெங்கும் பரிசுத்த ஆவியானவர் சகல சபைகளையும் கட்டுகிறவர். நாம் குடிமக்களாயிருக்கிற நமது தேவனுடைய நகரம் பரலோகத்தின் சகல பகுதிகளிலும் பரவியுள்ளது.
தெய்வீகமானதாக நடித்துக்கொண்டு பரலோகத்துக்கு தன்னை மிகராக்கி தன்னுடைய ஞானம் அழியாதது என்று பெருமையடித்துக் கொண்டு கடைசியாக காரணமின்றி தான் தவறே செய்யாதவள் செய்யவும் முடியாதவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளால் பாபிலோன் என்று பெயரிடப்பட்ட அந்த நகரத்தைக் காட்டிலும் மேலானது என்றனர். ஜெரார்ட் பிராண்ட், History of the Reformation in and about the Low Countries, புக் 1, பக்கம் 6.
இந்த மறுப்பை நூற்றாண்டுகளிலிருந்து நூற்றாண்டுகளுக்கு எதிரொலிக்க மற்றவர்கள் எழும்பினார்கள். பல நாடுகளிலும் பயணித்து பல பெயர்களால் அறியப்பட்ட அந்த ஆரம்பகால ஆசிரியர்கள் வெலடாய்ஸ் மிஷனரிகளின் சுபாவத்தை உடையவர்களாக இருந்து சுவிசேஷத்தின் அறிவை எங்கும் பரப்பி நெதர்லாந்துக்குள்ளும் நுழைந்தனர். அவர்களது கோட்பாடுகள் விரைவாகப் பரவின. வால்டனியர்களின் வேதாகமத்தை அவர்கள் டச்சு மொழியில் மொழிபெயர்த்தனர். அதில் பெரும் அனுகூலம் இருந்தது. வேடிக்கையில்லை, வஞ்சகங்கள் இல்லை, சத்திய வசனங்களைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மையில் அங்குமிங்குமாக சில கடினமானவைகள் இருந்தன. ஆனால் அதிலும் எது நல்லது எது பரிசுத்தமானது என்கிற ஊனையும் இனிமையையும் எளிதில் கண்டுகொள்ளலாம் என்று 12 நூற்றாண்டிலிருந்த பண்டைய விசுவாசத்தின் நண்பர்கள் எழுதினார்கள். B1, B14. இப்பொழுது ரோமன் கத்தோலிக்கர்களின் உபத்திரவம் ஆரம்பமானது. ஆனால் விறகு கட்டைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் நடுவில் விசுவாசிகள் தொடர்ந்து பெருகி மையக் கோட்பாட்டின் அதிகாரி வேதாகமம் ஒன்று மட்டும்தான் என்றும் நம்பும்படி ஒருவரும் பலவந்தப்படுத்தப்படக்கூடாது, மாறாக போதனையினால் வெல்லப்பட வேண்டும் என்றும் உறுதியுடன் அறிவித்தனர்.
லுத்தரின் போதனைகள் நெதர்லாந்தில் செழிப்பான மண்ணைக் காணவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆர்வமும் விசுவாசமுமிக்க மனிதர்கள் எழும்பினார்கள். ஹாலந்தின் மாநிலங்களில் ஒன்றிலிருந்து மென்னோ சைமன்ஸ் என்பவர் வந்தார். ரோம கல்வியை பயின்று குருவாக அபிஷேகம் செய்யப்பட்ட அவர் வேதாகமத்தை பற்றி முழுமையாக அறியாமலிருந்து மதப்புரட்டு தன்னை வஞ்சித்துவிடுமென்ற அச்சத்தில் வேதாகமத்தை வாசிக்காதிருந்தார். திவ்யனர் கருணையில் இயேசுநாதர் தமது சரீரத்துடனும் இரத்தத்துடனும் எழுந்தருளுகிறார் எனும் கோட்பாட்டை பற்றிய சந்தேகம் அவரை பலமாக நெருக்கிய போது அதை சாத்தானால் வரும் ஒரு சோதனை என கருதி அதிலிருந்து ஜபத்தினாலும் பாவ அறிக்கையினாலும் விடுபட முயற்சித்தார். ஆனால் அது வீண் முயற்சியாயிருந்தது. நேரத்தை விரயமாக்கும் காட்சிகளில் பங்கெடுப்பதினால் அவரை குற்றப்படுத்தும் மனசாட்சியின் குரலை மௌனமடையச் செய்ய முயன்றார். அதனாலும் பயனுண்டாகவில்லை. சில நாட்களுக்குப் பின் அவர் புதிய ஏற்பாட்டை ஆராய்ந்தார். இது லுத்தரின் எழுத்துக்களுடன் சேர்ந்து சீர்திருத்த விசுவாசத்தை ஏற்றுக்கட்டுக்கொள்ளச் செய்தது. அதன்பின் சற்று காலத்தில் அயல் கிராமம் ஒன்றில் ஒரு மனிதன் மறுபடியும் ஞானமுழுக்கு எடுத்துக்கொண்டதற்காக அவனது தலை துண்டிக்கப்பட்ட காட்சியைக் கண்டார். இச்செயல்
குழந்தை ஞானமுழுக்கை குறித்து வேதாகமத்திலிருந்து ஆராய அவரை நடத்தியது. அதற்கான ஒரு சான்றையும் வேதவாக்கியங்களிலிருந்து அவரால் காண இயலவில்லை. ஆனால் மனந்திரும்புதலும் விசுவாசமும் ஞானமுழுக்கை பெற்றுக்கொள்ளும் நிபந்தனையாக எங்கும் இருப்பதை கண்டார்.
ரோம சபையிலிருந்து மென்னோ விலகி அவர் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை போதிப்பதில் தனது வாழ்க்கையைச் செலவழித்தார். ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய இரு இடங்களிலும் கீழ்த்தரமான ராஜதுரோகத்திற்கு பரிந்துரை செய்து ஒழுக்கத்தையும் பண்பையும் கெடுத்து பலாத்காரம், உட்கலகம் ஆகியவைகளை பரிந்துரைக்கும் ஒருவகையான மதவெறியர்கள் எழும்பினர். இந்த இயக்கங்கள் எப்படிப்பட்ட பயங்கரமான விளைவுகளுக்கு நடத்தும் என்பதை மென்னோ கண்டு இந்த மதவெறியர்களின் தவறான போதனைகளையும் காட்டுத்தனமான திட்டங்களையும் விடாமுயற்சியுடன் எதிர்த்தார். எப்படியிருந்தாலும் இந்த மதவெறியர்களால் தவறாக நடத்தப்பட்ட ஆனால் நாசத்துக்கேதுவான அவர்களது கோட்பாடுகளை மறுதலித்த அநேகர் இருந்தனர். வால்டன்னிய போதனைகளின் கனிகளான பண்டைய கிறிஸ்தவர்களின் பின்தோன்றல்களாக அநேகர் இன்னமும் இருந்தனர். இந்த வகுப்பினர்களுக்கிடையில் மிகுந்த வைராக்கியத்துடனும் வெற்றியுடனும் மென்னோ ஊழியம் செய்தார்.
25 வருடங்களாக அடிக்கடி தன் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களையும் தனிமையையும் ஆபத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு தனது மனைவியுடனும் குழந்தைகளுடனும் பயணம் செய்தார். நெதர்லாந்திலும் வடக்கு ஜெர்மனியிலும் பயணம் செய்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கிடையில் வேலை செய்து பரந்த செல்வாக்கை ஏற்படுத்தினார். குறைந்த கல்வியையே பெற்றிருந்தாலும் அசையாத நேர்மையுள்ளவராக, இயல்பான பேச்சுவன்மை கொண்டவராக, தாழ்மையான ஆவி, சாதுவான தன்மை, உண்மையும் ஆர்வமுமிக்க பக்தி ஆகியவைகளோடு எவைகளை போதித்தாரோ அவைகளின்படி வாழ்ந்து மக்களின் நம்பிக்கையை பெற்றார். அவரது பின்னடியார்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இருந்து மதவெறிமிக்க முன்ஸ்டெரிட்ஸ் என்பவர்களால் குழப்பப்பட்டனர். அப்படியிருந்தும் அவரது ஊழியத்தின் கீழ் பெரும் எண்ணிக்கையான மக்கள் மாற்றமடைந்தனர்.
பொதுவாக நெதர்லாந்தை விட வேறெங்கும் அதிகமான சீர்திருத்த கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சில நாடுகளில் அதைச் சார்ந்தவர்கள் மிக பயங்கரமான உபத்திரவங்களை சகித்தனர். ஜெர்மனியில் 5 சார்லஸ் சீர்திருத்தத்தை தடை செய்து அதைச் சார்ந்த அனைவரையும் கம்பங்களில் கட்டி எரிக்கப்பட கொண்டு வருவதற்கும் மகிழ்ச்சியாயிருந்தான். ஆனால் அவனது கொடுங்கோன்மைக்கு எதிரான தடையாக இளவரசர்கள் இருந்தனர். நெதர்லாந்தில் அவனது வல்லமை அதிகமாக இருக்கவே உபத்திரவப்படுத்தும் கட்டளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து வந்தன. வேதாகமத்தை வாசித்தல், அதைக் கேட்டல், பிரசங்கித்தல், அதை பற்றி பேசுவதும் கூட தண்டனையை அல்லது தீயை கொண்டு வந்தது. இரகசியமாக தேவனை நோக்கி ஜபித்தல், ஒரு சிலையின் முன் குனிந்து வணங்க மறுத்தல், ஒரு சங்கீதத்தை வாசித்தல் ஆகியவைகளும் கூட மரண தண்டனைக்குரியவைகளாக இருந்தன. தங்களது தவறுகளை விட்டு விலகும்படி அவைகளை மறுக்கும் சபதம் செய்பவர்களும் கூட குற்றவாளிகளாக்கப்பட்டனர். அவர்கள் ஆண்களாக இருந்தால் பட்டயத்தால் சாக வேண்டும், பெண்களாக இருந்தால் உயிருடன் புதைக்கப்பட வேண்டும். உறுதியாக நின்றிருந்தவர்கள் சில சமயங்களில் இதே தண்டனையை அனுபவித்தனர். சார்லஸ், 2 பிலிப் ஆகியோரின் ஆட்சியின் கீழ் ஆயிரக்கணக்கானவர்கள் அழிந்தனர்.
ஒரு சமயம் மதவிரோதம் சம்பந்தமாக விசாரணை செய்பவர்களின் முன் திருப்பலி பூசைக்கு வராமலிருந்து வீட்டில் ஆராதனை செய்தனர் என்று குற்றச்சாட்டுடன் ஒரு குடும்பம் முழுவதும் கொண்டுவரப்பட்டது. அவர்களது இரகசியமான வழக்கம் பற்றி விசாரித்தபோது எல்லோரிலும் இளைய மகன், "நாங்கள் முழங்காலில் நின்று தேவன் எங்கள் உள்ளங்களைப் பிரகாசிக்கச் செய்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களது அரசரின் ஆட்சி சிறப்படைய வேண்டும் என்றும் அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டுமென்றும் ஜெபிக்கிறோம். தேவன் எங்கள் நீதிபதிகளை பாதுகாக்க வேண்டுமென்றும் ஜெபிக்கிறோம்" என்று கூறினார். இதைக் கேட்ட நீதிபதிகளில் சிலர் ஆழமாக நெகிழ்ந்தனர். அப்படியிருந்தும் தந்தையும் மகன்களில் ஒருவரும் நெருப்புக் கம்பத்தில் கட்டி வைத்து எரிக்கப்பட அனுப்பப்பட்டனர். உபத்திரவம் செய்பவர்களின் கோபம் இரத்த சாட்சிகளின் விசுவாசத்தினால் சமநிலைப்படுத்தப்பட்டது. ஆண்கள் மட்டுமல்ல, மென்மையான இளம் பெண்களும் கூட பின்வாங்காமல் தங்கள் தைரியத்தை வெளிக்காட்டினர். நெருப்பை தாங்கிக் கொண்டிருந்த அவர்களது கணவர்களுக்கருகில் மனைவிகள் நின்று தேறுதலான வார்த்தைகளை மெல்லக் கூறி அல்லது தாவீதின் சங்கீதங்களைப் பாடி அவர்களை உற்சாகப்படுத்தினர்.
இளம் பெண்கள் தங்களது படுக்கையறைக்கு இரவில் துயிலச் செல்லுவது போல் உயிருடன் கல்லறைகளில் நுழைந்தனர். அல்லது மிகச்சிறந்த ஆடைகளை உடுத்தி திருமணத்திற்குச் செல்வது போல் கழுமரத்திற்கும் நெருப்புக் கம்பத்தில் எரிக்கப்படவும் சென்றனர்.
அஞ்ஞான மார்க்கத்தின் நாட்களில் சத்தியத்தை அழிக்க வகை தேடிய போது கிறிஸ்தவர்களின் இரத்தம் விதையாக இருந்தது.
உபத்திரவம் சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவியது. மேற்கொள்ள முடியாத மக்களின் தீர்மானத்தினால் வெறிபிடித்தவனாகும் வண்ணம் விஷத்தினால் கொட்டப்பட்டவனைப் போல வெறிபிடித்த அரசன் வருடா வருடம் தனது கொடூரமான பணியில் வீணாக தீவிரமடைந்தான். ஆரஞ்சு என்ற இடத்திலிருந்து மதிப்புமிக்க வில்லியம் என்பவரால் இறுதியாக நடத்தப்பட்ட புரட்சியானது ஹாலந்திற்கு தொழுகையின் சுதந்திரத்தை கொண்டு வந்தது. பிட்மான் மலைகளில், பிரான்சின் சமவெளிகளிலும், ஆலந்தின் கடற்கரையிலும் சுவிசேஷத்தின் முன்னேற்றம் அதன் சீடர்களின் இரத்தத்தால் அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனால் வடபகுதியிலிருந்த மாநிலங்களில் அது அமைதியாக நுழைந்தது. விட்டன்பர்க்கிலிருந்து தங்களது வீடுகளுக்கு திரும்பிய மாணவர்கள் சீர்திருத்த விசுவாசத்தை ஸ்காண்டினேவியாவிற்கு சுமந்து சென்றனர். வெளியிடப்பட்ட லுத்தரின் எழுத்துக்களும் ஒளியை பரப்பின. ஊழல்கள், தாம்பீகம், கத்தோலிக்க சபையின் மூடநம்பிக்கை ஆகியவைகளிலிருந்து திரும்பிய வடதிசையிலிருந்த கடினமான மக்கள் தூய்மையும் எளிமையும் ஜீவனைத் தருவதுமான வேதாகம சத்தியங்களை வரவேற்கத் திரும்பினர்.
டென்மார்க் சீர்திருத்தவாதியான டாசன் ஒரு விவசாயியின் மகன்.
தீவிரமான நுண்ணறிவு படைத்தவர் என்று அவர் சிறுவனாயிருக்கும்போதே சாட்சி பகரப்பட்டார். கல்வியின் மீது தாகமுடையவராக இருந்தார். ஆனால் குடும்பச் சூழ்நிலையின் காரணமாக அவர் மடத்தில் நுழைந்தார். அங்கு அவரது வாழ்க்கையின் தூய்மை, சிரத்தை, நேர்மை ஆகியவை மேலதிகாரியின் ஆதரவை பெற்றன. எதிர்காலத்தில் சபைக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய திறமை அவரிடம் இருப்பதை தேர்வுகள் காட்டின. எனவே ஜெர்மனியிலோ அல்லது நெதர்லாந்திலோ இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஏதாவதொன்றில் அவருக்கு கல்வி அளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அந்த இளைஞன் விட்டன்பர்கிற்கு மட்டும் செல்லக்கூடாது என்ற ஒரு தடையுடன் தனக்கு விருப்பமான வேறு பள்ளியை தானாகவே தெரிந்து கொள்ளும் அனுமதியை பெற்றான். சபையின் மேதை மதப்புரட்டு என்னும் விஷத்தினால் ஆபத்துக்குள்ளாக்கக்கூடாது என்று சமயத்துறவிகள் கூறினர். அக்காலத்திலிருந்த ரோம கோட்டைகளில் ஒன்றான கொலோன் என்ற இடத்திற்கு தாசன் சென்றார். தியானத்தினால் கடவுளை அறியலாம் என்ற மனிதர்களுடைய கோட்பாட்டின் மீது அவர் வெறுப்படைந்தார். அந்த சமயத்தில் லுத்தரின் எழுத்துக்கள் அவருக்கு கிடைத்தன. ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அதை வாசித்தறிந்து சீர்திருத்தவாதியின் தனிப்பட்ட உபதேசங்களை மகிழ்ச்சியோடு அறிந்து கொள்ள அதிகம் விரும்பினார். ஆனால் இப்படி செய்தால் அவரது மடாலயத் தலைவரை குற்றப்படுத்தி அவருடைய ஆதரவையும் இழக்க வேண்டும். அவரது தீர்மானம் விரைவில் எடுக்கப்பட்டது. குறுகிய காலத்தில் விட்டன்பர்க்கில் மாணவராக தன்னை பதிவு செய்து கொண்டார்.
அவர் டென்மார்க்கிற்கு திரும்பி வந்தபின் மீண்டும் அவரது மடத்திற்குச் சென்றார். அவரை ஒரு லுத்தரன்வாதி என எவரும் சந்தேகிக்கவில்லை. அவர் தனது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல், அவரது தோழர்களின் தவறான எண்ணங்களை தூண்டிவிடாமல், தூய்மையும் விசுவாசமும் பரிசுத்தமுமான வாழ்க்கைக்கு அவர்களை நடத்த முயற்சித்தார். அவர் வேதாகமத்தை திறந்து அதன் மெய்ப்பொருளை விளக்கிக் கூறி கடைசியில் பாவியின் நீதியாகவும் பாவியின் இரட்சிப்பிற்கான ஒரே நம்பிக்கையாகவும் கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று போதித்தார். ரோம மார்க்கத்தின் பாதுகாவலராக அவர் விளங்குவார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்த மடத்தின் அதிகாரியின் கோபம் மிகப்பெரியதாக இருந்தது. உடனடியாக தனது மேற்பார்வையிலிருந்து நீக்கி கடினமான மேற்பார்வையின் கீழ் வேறொரு இடத்தில் தனிமையான அறையில் அடைத்து வைக்கப்பட்டார்.
அவரது புதிய பாதுகாப்பாளர்களுக்கு திகில் உண்டாகும் வண்ணம் சந்நியாசிகளில் அநேகர் தாங்கள் புரொட்டஸ்டாண்ட் மார்க்கத்திற்கு மாறிவிட்டதாக அறிவித்தனர்.
டாசன் தனது அறையின் கம்பிகளின் இடைவெளியின் மூலம் சத்தியத்தைப் பற்றிய அறிவை தனது நண்பர்களுக்கு கொடுத்தார். மதவிரோதத்தை சமாளிக்கும் திட்டத்தை செயல்படுத்தும் காரியத்தில் அந்த டேனிஷ் குருமார்கள் திறமையானவர்களாக இருந்திருந்தால் டாசனின் குரல் மீண்டும் ஒருபோதும் கேட்கப்பட்டிருக்காது. பூமிக்கடியிலிருந்த ஏதாவதொரு நிலவரையின் கல்லறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக அவரை மடாலயத்திலிருந்து வெளியேற்றினார்கள். இப்பொழுது அவர்கள் வல்லமையற்றவர்களாக இருந்தார்கள். அச்சமயம் வெளியிடப்பட்ட அரசின் கட்டளை புதிய கோட்பாட்டின் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பை தந்தது. டாசன் பிரசங்கம் செய்யத் தொடங்கினார். எங்கும் ஆலயங்கள் திறக்கப்பட்டன. அவரது சொற்பொழிவை கேட்க மக்கள் திரளாக பெருமளவில் கூடினார்கள். மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தனர். டேனிஷ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட புதிய ஏற்பாடு எங்கும் விநியோகிக்கப்பட்டது. அந்த பணியை கவிழ்க்க வேண்டுமென்று போப்பு மார்க்கவாதிகள் செய்த முயற்சி அதனை மேலும் விரிவடையச் செய்தது. அதற்கு பின் டென்மார்க் தேசம் சீர்திருத்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தது.
ஸ்வீடனிலும் கூட விட்டன்பர்க் கிணற்றிலிருந்து பருகிய இளைஞர்கள் ஜீவத்தண்ணீரை தங்கள் நாட்டு மக்களுக்கு சுமந்து சென்றனர். ஓரிப்ரோ என்னுமிடத்திலிருந்த ஒரு கொல்லனின் மகன்களான ஓலாப் லாரண்டியஸ் பிட்ரி என்ற இரு இளைஞர்களும் தாங்கள் லுத்தர் மெலாந்தன் ஆகியோரிடம் பயின்ற சீர்திருத்தத்தின் சத்தியங்களை போதிப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தனர். லாரண்டியஸ் மெலாந்தனைப் போல கல்வியும் சிந்தனையும் அமைதியும் மிக்கவராக இருந்தபோது ஓலாப் அவரது வைராக்கியத்தினாலும் பேச்சுத் திறமையினாலும் மக்களை எழுப்பினார். இருவரும் உறுதியான பக்தி, உயர்ந்த இறையியல் அறிவு, சத்தியத்தை முன்கொண்டு செல்லுவதில் குன்றாத தைரியமுள்ள மனிதர்களாக இருந்தனர். போப்பு மார்க்கத்தின் எதிர்ப்பு குறைவாக இருக்கவில்லை. அறிவின்மையும் மூடநம்பிக்கையுமிக்க கத்தோலிக்க பாதிரிமார்கள் தூண்டிவிட்டார்கள். ஓலாப் பெட்ரி இருவரும் பயங்கரவாதிகளின் கூட்டத்தினரால் அடிக்கடி தாக்கப்பட்டு பல சமயங்களில் உயிர்தப்பி பிழைத்தனர். இருந்தபோதும் இந்த சீர்திருத்தவாதிகள் அரசனால் காக்கப்பட்டனர். ரோம மார்க்கத்தின் ஆளுகையின் கீழ் மக்கள் வறுமையில் மூழ்கி ஒடுக்குதலினால் நசுக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் வேதவாக்கியங்களில்லாமல் கைவிடப்பட்டவர்களாக, மனதிற்கு ஒளியைக் கொண்டுவராத, அடையாளங்களையும் சடங்காச்சாரங்களையும் மட்டுமே உடைய ஒரு மதத்தை உடையவர்களாக இருந்து தங்கள் அஞ்ஞான முன்னோர்களின் மூட நம்பிக்கைகளுக்கும் அஞ்ஞான பழக்கங்களுக்கும் திரும்பிக் கொண்டிருந்தனர்.
ஒன்றை ஒன்று எதிர்க்கும் அணிகளின் நிரந்தரச் சண்டைகளினால் அந்த நாடு பிரிந்து எல்லோரது துன்பத்தையும் அதிகரிக்கச் செய்திருந்தது.
நாட்டிலும் சபையிலும் சீர்திருத்தம் உண்டாக வேண்டுமென்று அரசன் தீர்மானித்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திற்கெதிரான சண்டையில் துணைவர்களாக இருக்க தகுதியான இவர்களை வரவேற்றார்.
அரசனுக்கும் சுவீடன் தேசத்து முன்னணி மனிதர்களுக்கும் முன் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு எதிராக ஓலாப் பெட்ரி சீர்திருத்த விசுவாசக் கோட்பாடுகளை தற்காத்துப் பேசினர். முற்பிதாக்களின் போதனைகள் வேதவாக்கியங்களுக்கு இசைவாக இருக்கும்போது மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்தார். ஏனெனில் விசுவாசம் சம்பந்தப்பட்ட முக்கியமான கோட்பாடுகள் எல்லா மனிதர்களும் அதை தெளிவாகப் புரிந்து கொள்ளும் வகையில் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய உபதேசங்கள் என்னுடையவைகள் அல்ல, என்னை அனுப்பினவருடையவையாக இருக்கின்றன. யோவான் 7:16. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கலாத்தியர் 1:8 என்று வேதம் சொல்லியிருக்கும்போது கோட்பாடுகளை அவர்களது விருப்பப்படி ஏற்றி அவை இரட்சிப்பிற்கு அவசியமானவைகள் என்று கூறி உபதேசிக்கலாமா என்று சீர்திருத்தவாதிகள் வினவினர். சபையின் கட்டளைகள் தேவப் பிரமாணங்களுக்கு எதிராக இருக்கும்போது அவைகள் அதிகாரமுடையவைகள் அல்ல என்றும், வேதாகமம் மட்டுமே விசுவாசத்தின் சட்டமாகவும் நடைமுறையாகவும் உள்ளது என்பதே புரொட்டஸ்டாண்ட் மார்க்கத்தின் கொள்கை என்பதையும் அவர் எடுத்துக் காட்டினார்.
இந்த போட்டி ஒப்பிடத்தக்க ஒரு இருண்ட மேடையின் மீது நடத்தப்பட்டிருந்தாலும் சீர்திருத்தத்தின் சேனையில் எப்படிப்பட்ட மனிதர் வீடிருந்தார்கள் என்று நமக்கு காட்டுகிறது. அவர்கள் கற்றவர்கள் அல்ல, வகுப்புவாதிகள் அல்ல, சர்ச்சைக்குரியவர்களுமல்ல. அவைகளிலிருந்து வெகு தூரம் சென்று தேவனின் வார்த்தைகளை படித்து வேதாகமமாகிய ஆயுதசாலை வழங்கிய போர்க்கருவிகளை நன்கு பிரயோகிக்க அறிந்தவர்கள். புலமையில் அவர்கள் காலத்தை விட உயர்ந்திருந்தார்கள். நமது கவனத்தை விட் தன்பர்க் மற்றும் ஜூரிச் போன்ற ஒளிமிக்க இடங்களுக்கும், அவைகளிலிருந்த லுத்தர், மெலாங்தன், ஸ்விங்லி, ஓகோலாம்பேடியஸ் ஆகிய புகழ்மிக்க பெயர்களுக்கும் செலுத்தும்போது அந்த இயக்கத்தின் தலைவர்களாக இருந்த அவர்கள் மிகப்பெரும் வல்லமையும் திறமையும் கொண்டிருந்திருப்பார்களென்றே இயற்கையாக எதிர்பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஸ்வீடனிலிருந்த பிரபலமில்லாத அரங்கங்களுக்கும் ஓலாப்
லாரண்டியஸ் என்கிற தாழ்மையானவர்களுக்கும் தலைவர்களிலிருந்து ஊழியக்காரர்கள் வரை திரும்பி பார்க்கும்போது என்ன அறிகிறோம்? படிப்பாடிகளையும் இறையியல் வல்லுநர்களையும் சுவிசேஷ சத்தியத்தின் முழு அமைப்பையும் முழுமையாக படித்து தேறின ரோம மார்க்கத்தின் மேன்மை மிக்கவர்களின் மீதும் பள்ளி ஆசிரியர்களின் மீதும் எளிதில் ஜெயம் கொண்டவர்களைத்தான். P13C6.
இந்த வாக்குவாதத்தின் விளைவாக சுவீடனின் அரசன் புரொட்டஸ்டாண்டு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டான். அதன்பின் சில நாட்களுக்குள் தேசிய மன்றமும் அதற்கு அனுகூலமாயிருப்பதை அறிவித்தது. புதிய ஏற்பாடு ஓலா பெட்ரியால் சுவீடன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதன்பின் அரசனின் விருப்பப்படி அந்த இரு சகோதரர்களும் முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்க்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டனர். இவ்வாறாக சுவீடன் மக்கள் முதன்முறையாக தங்களது சொந்த மொழியில் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டனர். நாடு முழுவதிலும் உள்ள போதகர்கள் வேத வாக்கியங்களை விளக்கிச் சொல்ல வேண்டுமென்றும் பள்ளிகளிலுள்ள சிறுவர்கள் வேதாகமத்தை வாசிக்க கற்பிக்கப்பட வேண்டுமென்றும் பிரதிநிதிகளின் சபை கட்டளை பிறப்பித்தது.
ஆசீர்வாதமிக்க சுவிசேஷ ஒளியினால் அறியாமை, மூடநம்பிக்கை ஆகியவைகளினால் உண்டான இருள் சீராகவும் நிச்சயமாகவும் நீக்கப்பட்டது. கத்தோலிக்க நிர்வாகத்தின் ஒடுக்குதலிலிருந்து விடுதலையடைந்த அந்த நாடு அதுவரை ஒருபோதும் அடைந்திராத பலத்தையும் பெரிய நிலையையும் அடைந்தது. புரொட்டஸ்டாண்ட் இயக்கத்தின் கோட்டைகளில் ஒன்று ஒரு நூற்றாண்டுக்குப் பின் மிகவும் அபாயகரமான காலத்தில் மிகவும் சிறியதாக இதுவரை பலவீனமானதாக இருந்த இந்த நாடு உதவிக்கரம் நீட்டத் துணிந்த ஐரோப்பாவின் ஒரே ஒரு நாடாக 30 வருடங்களாக தொடர்ந்த பயங்கரமான போரில் ஜெர்மனியின் விடுதலைக்கு உதவியது. வடக்கு ஐரோப்பா முழுவதும் ரோமின் கொடுங்கோன்மையின் கீழ் மீண்டும் கொண்டுவரப்படப் போவது போல் காணப்பட்டது. ஸ்வீடனின் படைகள்தான் போப்பு மார்க்கத்தின் வெற்றிகளை திசை திருப்பிடவும் புரொட்டஸ்டாண்டுகளான லுத்தரன்களையும் கால்வினிஸ்டுகளையும் சகித்துக் கொள்ளும் வெற்றியை கொண்டுவரவும் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்த நாடுகளில் மனசாட்சியின் சுதந்திரத்தை நிலைநிறுத்தவும் ஜெர்மனிக்கு உதவியது.